පාර්ලිමේන්තු ස්ථාවර නියෝග 27/2 යටතේ ප්‍රශ්න ගරු රවි කරුණානායක මහතා.
Honourable Speaker, I seek your permission to raise the following question under Standing Orders 27.2. 25 years ago, Sri Lanka and India took a decisive step towards economic integration. The Indo-Lanka Free Trade Agreement was signed on the 28th of December 1998 and entered into force on the 1st of March 2000. The first bilateral FTA in our history. It is dismantled tariffs in stages, and by November 2008, both sides had completed the liberalization schedules. Since then, India has remained one of our top export markets and our second largest source of imports. The FTA's core outcomes are clear. Thousands of tariff lines are now duty-free, with additional quotas for key products such as tea and garments. Bilateral trade multiplied in 2000, and the agreement gave many Sri Lankan firms their first real foothold in the vast neighbouring market. But the structure is now dated, and non-tariff frictions, standard testing, logistics, rules of origin compliance often blunt the headline preferences, and the upgrade is overdue. That upgrade is proposed Economic and Technological Cooperation Agreement, ETCA, a modern framework to extend cooperation beyond goods into services, investments, technology, mutual recognition and standards and qualifications. The talks restarted in November 2023 after the years of pause, but have since drifted. As of late September 2025, India has asked Sri Lanka to appoint a chief negotiator to resume structured rounds. We have not done so today. Meanwhile, our trade gap with India remains widened. In 2024, Sri Lanka exported US$884 million to India and imported US$3.76 billion. An export to import ratio of 24%. So, Honourable Speaker, when I was Minister of Trade, this particular one was in the range of about 70% to the advantage of India, and that was improved to the benefit of Sri Lanka, but still there's a huge gap that needs to be rectified and corrected to the advantage of Sri Lanka. We should be using an upgraded pact to push more value-added exports, easier service access and investments into supply chains, and create jobs at home. Finally, we cannot ignore the global context. India is on track to become the world's third largest economy by 2027. We appreciate and we hope that momentous gain would certainly benefit countries such as Sri Lanka as its closest neighbour. As this transformation unfolds, Sri Lanka should position itself as a partner, influencer and a facilitator in India's supply chains, logistic corridors and services integration. By doing so, we will not merely be a bystander, we'll be share in India's dramatic growth, multiplying our own opportunities in trade, investments and employment. The cost of delay is immense. The benefits of timely engagement are exponential. Honourable Speaker, I wish to ask the Minister of Foreign Affairs, which I don't see, he is present today, the following questions. One, trade on balance impact. Can the Honourable Minister explain why, despite the Indo-Lanka Free Trade Agreement being of force for 25 years, Sri Lanka exports to India remain at 884 million in 24 compared to the imports of 3.76 billion and export-to-import ratio of merely 24%? And what corrective measures are planned to close this persistent deficit? Two, non-tariff barriers. What steps has the government taken to address the non-tariff barriers and technical restrictions, such as product testing, standard certification and customs delays, that continue to obstruct Sri Lanka exports from fully utilising the duty-free access granted under ISFA? Honourable Speaker, you could see that owing to the tariff imposition by President Trump, there is a huge potential that exists from us to export our textiles into India, because Indian market, the the middle class has gone up to about 400, 500 million. So there is a huge potential in the short term to take advantage. Three, ETCA negotiations stalemate. Talks on the Economic and Technology Cooperation Agreement were reviewed in November 23, but remain stalled. Why has the government failed to appoint a chief negotiator and establish a clear mandate for Sri Lanka, despite repeated requests from India to resume structured negotiation? This benefit, Honourable Speaker, benefits Sri Lanka and not India in this particular sense. So we need to take cognizance of this fact and take advantage. Four, strategic leverage with India's rise. Given that India is projected to become world's third largest economy by 2027, why is Sri Lanka not positioning itself more aggressively to integrate into India's value chain, logistic corridors and service ecosystems so that our economy benefits dramatically from the transformation? Honourable Speaker, if you take your mind back to the 1990s, this was what Hong Kong was to China. And this is the ideal position for Sri Lanka to be to India. And I guess being a close neighbour and with a lot of strategic intent that is there, this is what we must try to obtain at this moment. Five, safeguards for local sector. What specific safeguards such as negative lists, phase liberalisation schedules or labour market tests will government commit in ETCA negotiations to ensure that vulnerable domestic sector professional services are protected while still enabling growth opportunities? Six, investment and technology cooperation. Has the government outlined a plan with ETCA to ensure secure Indian investments into priority areas such as renewable energy, digital technology, shipping and logistics, and higher education? If so, can such plans be tabled in this House for scrutiny? Seven, mutual recognition and professional mobility. Sri Lanka professionals, particularly in IT, engineering and health services, often face barriers in India due to lack of mutual recognition of qualification. Will ETCA include binding mutual recognition agreements, MRAs, and if so, then when will this be finalized? My Honourable Minister of Health is here. I'm sure he has a major problem with MIRA here, where you are unable to bring the medicines which are accepted in India. So this is a good time to ensure that mutual recognition and ensure that what is recognized in India is accepted here. You'll have your procurement of health brought under meaningful conditions. I can remember when you were in India, you had this problem. So ETCA can be an answer to that. Eight, accountability and parliamentary oversight. Why has the government not tabled the comprehensive review of 25 years of ISFA, that is the International Free Trade Agreement with India, the performance covering sectorial winners and losers, net job creation, FDI flows and trade imbalances before proceeding with the ETCA negotiations so that Parliament and the public are properly informed? Nine, tourism, ports and banking synergies. India is today Sri Lanka's largest source of tourists, a key partner in Colombo and Trincomalee. Port activities and a growing force in cross-border banking and digital payment. What specific provisions will ETCA include to deepen cooperation and tourism promotion, port development and financial sector integration so that these critical areas translate into higher earnings and job creation for Sri Lanka? Honourable Speaker, I look forward to answer, especially after yesterday President's budget statement which impacted neighbourly development. This is a way forward with immediate effect.
Honourable Minister.
Garu Kathanayaka Thumani, Garu Ravi Karunanayaka Mantrithuma, 27 deke arthe me yomu karala prashne mata iye labuna. Mantrithuma mege prashna 9yak arthe visheshayen Indu Sri Lanka velada gewasum pilibandawat ETCA vartamana tatthe pilibandawat prashna kirim karala tiyenawa. Satiyaka kaalayak killana etumata prashneta uttarayak denna mokada labana satiya athulata සතියක් ඇතුළත මේකට පස්ස උත්තර දෙනවා මොකද මේක සකස් කරන්න ඕන ගවර්න්මන්ට් එකේ ප්‍රතිපත්ති වගේම වර්තමාන තත්ත්වය පිළිබඳ යම් සාකච්ඡාවක් එක්ක මේකට උත්තර දෙන්න ඕන මන්ත්‍රීතුමා සතියකින් ඔබතුමාට උත්තර
දෙනවා වරප්‍රසාද පිළිබඳ ප්‍රශ්න ගරු සිවඥානම් ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා
ගෞරවය සභානායකවරුනි பாராளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்புரிமை முறல் கடந்த 2025 அக்டோபர் 23 தேதி வியாழக்கிழமை பாராளுமன்ற சிறப்புரிமை முறலில் நான் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டு உண்மைக்கும் அறத்திற்கும் மாறான வகையில் பதுளை மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்களால் எனக்கு எதிரான சிறப்புரிமை முறல் பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசியலமைப்பின் திருத்தம் செய்யப்பட்ட 2018 ஆண்டின் 18 திருத்தத்தின் பிரகாரம் 2024 டிசம்பர் 6 தேதி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 11 பேரின் இரகசிய வாக்களிப்பில் தேர்தல் மூலமாக உயர் பதவிகளை தீர்மானிக்கும் அரசியலமைப்பு சபைக்கு நான் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டேன். இப்பதவிக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் உட்பட பலர் கண் வைத்து திரைமறைவில் ஈடுபட்ட போதும் நானும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அவர்களும் தேர்தலில் போட்டியிட்டு நான் தெரிவு செய்யப்பட்டேன். தெரிவு செய்யப்பட்ட 2024 12 6 முதல் இன்று வரை எனது கௌரவமான பங்களிப்பை நேர்மையுடனும் அரசியலமைப்பு உறுப்புரை 9 பிரகாரமும் எனது மனச்சாட்சிக்கு இணங்க செயல்பட்டு வருகின்றேன். இலங்கை அரசியலமைப்பின் உறுப்புரை 29 பிரகாரம் உறுப்புரை 7 பிரகாரமும் எனது தேசத்து மக்கள் சார்ந்து பொதுநலனில் மக்கள் நலனில் நின்று எனது முடிவுகளை மிக தெளிவாக அரசியலமைப்பு சபையில் முன்வைத்துள்ளேன். எனது கட்சிக்காகவோ அல்லது வெளி நபர்களின் நெருக்குதலுக்காகவோ எந்த முடிவுகளையும் நான் மாற்றிக்கொள்ளவில்லை. எந்தவித வெளிப்புற அழுத்தமும் என் மீது பிரயோகிக்கப்படவும் இல்லை. அவ்வாறு பிரயோகிக்கவும் முடியாது என்பதை கடந்த ஓராண்டு காலமாக நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் அறம் சார்ந்து தைரியத்துடன் நிரூபித்துள்ளேன். சிவில் புத்தி பெரமுன என்ற அமைப்பைச் சேர்ந்தவர் என கூறப்படும் சஞ்சய் மகவத் என்பவரால் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் FCID நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பதாக 2025 ஜூலை 25 தேதியில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்ததாக பத்திரிகைகளில் சமூக ஊடகங்களில் பார்வையிட்டிருந்தேன். செய்திகள் வெளிவந்த உடனேயே பகிரங்கமாக இவ்விசாரணையை செய்து உண்மையை வெளிக்கொண்டு வருமாறு வெளிப்படையாக கூறியிருந்தேன். இன்று ஏறத்தாழ 3.5 மாதங்கள் நெருங்குகின்ற போதும் இதுவரை நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் எந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இப்பொழுதும் இந்த உயர்ந்த சபையினூடாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். எனது பெயரிலோ, என் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ அல்லது பினாமிகள் பெயரிலோ எனது சொத்துக்கள் இருந்தால் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பகிரங்கமாக கேட்கின்றேன். அதேபோல் எனது சிபார்சிலோ அல்லது எனது பெயரிலோ கடந்த காலங்களில் நான் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் ஏதும் பெற்றிருந்தால் சிபார்சு செய்திருந்தால் உடன் வெளிப்படுத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றேன். அரசியலமைப்பு உறுப்புரை 41 பிரகாரம் நான் நீதியான முறையில் தேர்தல் மூலம் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். அரசியலமைப்பு சபையில் மொத்தம் 10 உறுப்பினர்களில் நான் மட்டுமே இலங்கை வரலாற்றில் முதன் முதலில் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவன் என கருதுகிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்ற நிலையற்கட்டளை 29 2 பிரகாரம் இது ஒரு சிறப்புரிமை மீறல் அல்ல என்பதையும் அரசியலமைப்பின் உறுப்புரை 41A1 விசாரணை நடாத்தி உண்மையை முதலிலே வெளிக்கொணர்ந்து நீதியை நிலைநாட்டுமாறு தயவுடன் கேட்டுக் கொள்கின்றேன். இதிலே மிக முக்கியமாக சாமர சம்பத் அவர்கள் ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் ஒரு தமிழ் பெண் அதிபரை முழங்காலில் இடித்து வைத்து விசாரித்த என்பதையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே நீதியான முறையில் நீதி நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் தயவு செய்து கௌரவ சபாநாயகர் அவர்களே உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டு நான் சொத்துக்கள் வைத்திருந்தால் அல்லது யாருக்காவது நான் மதுபான சாலைகளுக்கு சிபார்சு செய்திருந்தால் அல்லது எனது பெயரில் எடுத்திருந்தால் நீங்கள் உரிய விசாரணை நடத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து எனது பதவியை பறிப்பதற்கும் நான் பூரணமான சம்மதத்தை இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைத்து எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன்.
Honorable member, I will consider whether there is a breach of privilege. Pradhana Vedakatu Arambedi Yojana Parliamentary Sabha Nayakatuma.
Garu Katanayakatumani, Parliamentary Mantri Garu Aravinda Senarat Mahatavisin, Parliamentary Arpasada Kadaviyati Bavara Dedas Visipahe September 11th Dina, පාර්ලිමේන්තුවේදී මතු කරන ලද කරුණු පාර්ලිමේන්තු එස්ආර් නියෝග 118 විධිවිධාන ප්‍රකාරව ආචාර ධර්ම සහ වරප්‍රසාද ප්‍රියමන කාරක සභාවට යොමු කළ යුතුය.
සභාව එකඟද?
හායි.
ප්‍රධාන වැඩ කටයුතු අද දින න්‍යාය පත්‍රයේ විෂයාංක 1 විසර්ජන 50 කෙටුම්පත 2026 දෙවැනි වර කියවීම පළමිනි වෙන් කළ දිනය. ඔන්ඩබල් ඩොක්ටර් නලින්ද ජයතිස්ස you have 20 minutes.
Yes. I beg your pardon.